الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم ما نحل والد بلدا افضل من ادب حسن صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الترمذي எல்லா புகழும் அல்லாஹுக்கே உண்டாவதாக சலவாத்தும் சலாமும் எமது உயிரை விடவும் மேலான கண்மணிகள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் சிறப்புக்குரிய குடும்பத்தினர்கள் அன்னவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள் தாபியூன்கள் தபவு தாபியீன்கள் சாலிஹூன்கள் அனைவர்கள் மீதும் மேற்கண்ட சலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹுவின் கட்டளையை மதித்து கடமையாக்கப்பட்ட ஜுமாவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபர்தான ஹுதுபாவிலும் பங்கு கொள்வதற்காக மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்து அல்லாவுக்காகவே தரிக்கின்றேன் என்ற எஹ்திகாஃபுடைய நீயத்தோடு வீற்றிருக்கும் அன்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களே, எப்பொழுதும் எங்கும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் பயந்து அவனுடைய கட்டளைகளை வாழ்க்கையில் கடைபிடித்தும் அவனுடைய விலக்கல்களிலிருந்து விலகியும் நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் அப்பால் உங்கள் அனைவர்களையும் வலியுறுத்துகிறேன், அனைவருக்கும் வசியத்து செய்கிறேன். பெருமதியான உங்கள் நேரங்களை அல்லாவுக்காக வேண்டி ஒதுக்கி வந்திருக்கின்றீர்கள். உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் அல்லாஹ் எல்லா பரக்காத்துகளையும் ஏற்படுத்துவானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சிலருக்கு ஆண் குழந்தைகளை கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு ஆண்களையும் பெண்களையும் கலந்து கொடுக்கிறான், இன்னும் சிலருக்கு ஆணுமில்லை பெண்ணுமில்லை அப்படியும் வைக்கிறான். இது அல்லாஹுவின் தீர்ப்பாகும். அதை பொருந்திக் கொள்வது ஈமானாகும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற பிள்ளைகள் நம்முடைய செல்வங்கள் மட்டுமல்ல, அல்லாஹ் நம்மிடத்தில் தந்திருக்கும் அமானத் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் அருள்மறையில் சொல்லுகிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. ஈமான் உள்ளவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தின் நெருப்பை விட்டும் காத்துக் கொள்ளுங்கள். வகூதுஹன் நாது வல் ஹிஜாரா. நரகத்தின் நெருப்பு என்பது உலகத்தின் நெருப்பை போன்றது அல்ல. உலகத்தின் நெருப்பு
எந்த எரிபொருளினால் எரிக்கப்படுகிறது என்பது நமக்கு தெரியும். விறகு போடுகிறோம், கேஸ் போன்றவைகளை பயன்படுத்துகிறோம். நரகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு இருக்கிறதே, அதனை எரிப்பதற்காக அல்லாஹ் பயன்படுத்துகின்ற எரிபொருள் கற்களும் மனிதர்களும் தான். மனிதர்களை போட்டே அதை பத்த வைத்து அந்த நெருப்பின் ஜுவாலையை மனிதன் தான் அனுபவிக்க வேண்டும், பாவத்தில் வாழ்ந்தவன் அனுபவிக்க வேண்டும். கல்லை போட்டு எப்படி நெருப்பை எரிக்க முடியும்? மனிதனை போட்டு எப்படி நெருப்பை எரிக்க முடியும்? நாம் கற்பனை செய்வது அர்த்தமே இல்லை. அது மறுமையில் உள்ள அகோரமான நெருப்பு, பயங்கரமான நெருப்பு. அந்த நெருப்பை விட்டும் நானும் என்னை காத்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை நான் காத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே நமக்கு உணர்த்தினான். எனவே நம்முடைய பிள்ளைகள் விடயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவோம். அவர்கள் சின்ன பருவத்தில், வளரும் பருவத்தில் எப்படி பழகுகின்றார்களோ அந்த பழக்கம்தான் வயோதிகத்திலும் வரும். அரபியிலும் சொல்லுவார்கள், மன் ஷப்ப அலா ஷைஇன் ஷாப அலைஹி. எவர் எந்த பழக்கத்தில் வாலிபத்தை அடைகிறாரோ அந்த பழக்கத்தில் தான் வயோதிபத்தையும் அடைவார். எனவே வளரும் பருவம், வாலிப பருவம் மிகவும் அவதானமாக வளர்க்கப்பட வேண்டிய பருவமாகும். அந்த பருவத்தில் பிழை நடந்துவிட்டால் அவனை வளைக்க திருத்த முடியாத நிலை வயோதிபத்தில் இருந்து கொண்டிருக்கும். பெரும்பாலும் அது நடைமுறையில் உள்ளதுதான். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிள்ளை பராமரிப்புக்கு அலாதியான வழிகாட்டலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நிறைய இருக்கின்றன, இரண்டு மூன்று விடயங்களை தொட்டு காட்டுகிறேன். ஒன்றை பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மஸ்ஜிதுக்கு வந்து இமாம் ஜமாத்தோடு தொழுகின்ற ஆர்வத்தை எந்த அளவுக்கு நாங்கள் ஏற்படுத்துகிறோம், அதை எந்த அளவுக்கு நானும் நீங்களும் செய்கிறோம்? அருள்மறையில் அல்லாஹ் சொல்லுகிறான், வாமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா. உங்கள் குடும்பத்துக்கு தொழுகையை ஏவுங்கள், அதிலே சகிப்புத்தன்மையோடு, பொறுமையோடு, உறுதியோடு இருங்கள். எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டும், இந்த அளவுக்கு ஃபர்லான தொழுகையில் ஒவ்வொரு நாளும் பேணுதலாக நான் நடந்து கொள்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு அழைத்து வந்து இமாம் ஜமாஅத்தோடு எந்த அளவுக்கு பங்கு கொள்ள செய்கிறேன்? உங்கள் பிள்ளைகள் 7 வயதாகின்ற பொழுது தொழுகையை ஏவுங்கள், 10 வயதானால் தொழுகையை விடுகிறாரா? அடியுங்கள். எப்பொழுது அடித்தோம்? எப்பொழுது அடித்தோம்? உலக விவகாரங்களுக்காக கோபம் எடுக்கிறோம், உலகத்துடைய விடயங்களுக்காக வேண்டி கோபப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம், பிள்ளையை கண்டிக்கிறோம், தண்டிக்கிறோம். தொழுகையை விட்டதற்காக வேண்டி அடித்த நாள் ஞாபகம் வருகிறதா? 10 வருடத்துக்கு மேல் சென்று விட்டால் மகன் மகள் தாய் தகப்பனுடைய கழுத்தை விட உயர்ந்து விடுவார்கள். இந்த நேரத்தில் என்னை விட வளர்ந்து விட்டார்கள் என சொல்லி ஏசுவதற்கும் அடிப்பதற்கும் ஏன் தயங்க வேண்டும்? அவர்கள் எவ்வளவு உயர்ந்தாலும் மகன் மகன்தான் தகப்பனாக முடியாது, மகள் மகள் தான் தாயாக முடியாது. அவளுக்கு தாய் தாய்தான், அவளுக்கு தகப்பன் அவனுடைய தகப்பன் தான். அன்புக்குரியவர்களே, இமாம் ஜமாத்தோடு நம்முடைய ஆண் பிள்ளைகள் தொழுவதற்குரிய வகையில் மஸ்ஜிதுக்கு நாம் அழைத்து வந்தோமா, வர வைத்தோமா, அது விடயத்தில் கவனம் செலுத்தினோமா என்று சிந்திக்கின்ற பொழுதே நம்முடைய பிள்ளை பராமரிப்பில் எந்த அளவுக்கு நாங்கள் கவனம் செலுத்துகிறோம் என்ற முடிவுக்கு வந்துவிட முடியும். இன்னும் ஒன்றை தொட்டு காட்டுவதாக இருந்தால், அந்த பிள்ளைகள் விடயத்தில் அவர்களுடைய சகல விடயங்களிலும் நாம் மிக நெருக்கமாக இருந்து அவதானிக்க வேண்டும். இன்றைய உலகம் நவீன யுகம் என்று அழைக்கப்படுகிறது. நவீன சாதனங்கள், நவீன கருவிகள், ஒரு கிளிக் பண்ணினால் போதும், ஒரு பட்டனை அமைத்தால் போதும், பெற்றோர்கள் நம்பிவிடுவார்கள், நம்முடைய பிள்ளை படிக்கிறார். பாடத்தோடு சம்பந்தமான காரியங்களில் ஈடுபடுகிறார். அன்புக்குரியவர்களே, வீட்டுக்கு உள்ளே இருந்து முழு உலகத்தையும் பார்ப்பதற்குரிய காலம். அவர்கள் எதனை பார்க்கிறார்களோ, என்னதான் செய்து கொண்டிருக்கிறார்களோ என்பதை அவதானிக்க வேண்டிய காலம். ஏதோ பிழையான ஒன்றிலே நீண்ட நேரம் இருந்துவிட்டு தாய் வருகிறாள், தகப்பன் வருகிறார் என்று விளங்குகின்ற போது உடனே ஒரு பட்டன். தாய் வந்து பார்த்தால், மகன் படிக்கிறார், படிப்புக்குரிய வேலையில் ஈடுபடுகிறார், நல்ல பிள்ளை. அன்புக்குரியவர்களே, எல்லோரும் அல்ல, அப்படி பெற்றோர்களை ஏமாற்றக்கூடிய பிள்ளைகள் வளர்கின்ற காலம். பெற்றோர்கள் நம்பிவிடுவார்கள், எனவே அவர்கள் விடயத்தில் நாம் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய போனை எடுத்து இது யாருடைய நம்பர் என்று கேட்பதற்கு ஏன் தயங்க வேண்டும்? ஒரு மெசேஜ் வந்திருக்கிறதா, இது யாரிடத்தில் இருந்து வந்தது, எதற்காக என்பதை கேட்பதற்கு ஏன் தயங்க வேண்டும்? நம்முடைய பிள்ளையை தட்டி கேட்பதற்கு நாம் தயங்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்து அவர்களுடைய சகல விடயங்களையும் அவதானிக்க வேண்டும். அல்லாஹ் அருள்மறையில் சொல்லுகிறான், உங்கள் பிள்ளைகள் விடயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். பெற்றோர்களாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் வசியத்து செய்திருக்கிறான், உங்கள் பிள்ளைகள் விடயத்தில் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகள் விடயத்தில் உங்களுக்கு வசியத்து செய்கிறேன் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், லாஇப் வலதக தபன், ஏழு வயது வரும் வரை உன்னுடைய பிள்ளையுடன் நீ கொஞ்சி விளையாடு. ஏழு வயது வரும் வரை பிள்ளையுடன் கொஞ்சி விளையாட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்கள் யானை போன்று தவழுவார்கள். அவர்களுடைய கழுத்துக்கு மேல் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஏறி சவாரி செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களாம், உங்களுக்கு நல்லதோர் வாகனம் கிடைத்திருக்கிறது அல்லவா, உங்களுக்கு நல்லதோர் வாகனம் கிடைத்திருக்கிறது அல்லவா, நாம் தொழுகின்ற இடத்துக்கு சிறிய பிள்ளை வருகின்ற போது நாய் வருவது போல பன்றி வருவது போல விரட்டிய காலம் முடிந்து விட்டது. நாம் வீட்டிலே தொழுகிறோமா, நம்முடைய பிள்ளை வந்து கழுத்தில் ஏறட்டுமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்தார்கள், பேரப்பிள்ளை கழுத்தில் ஏறி இருக்கிறார்கள், தலையை தூக்கினால் குழந்தை விழுந்து நொந்து விடுமே என்பதற்காக சுஜூதையே நீட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குழந்தையோடு இரக்கம் கொண்டதற்காக வேண்டி சுஜூதையே நீட்டினார்கள். நஜீது பட்டால் கழுகுவோம். நம்மோடு இருந்த அந்த பிள்ளை படிப்படியாக தொலைப்பழகின்றது, தொழுகையை பழகிக் கொள்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆனாலும் ஏழு வயது வரும் வரைக்கும் அந்த பிள்ளை கொஞ்சி விளையாடுவதற்குரிய காலமாகும். சிறிய வயதிலேயே பெரிய வேலைகளை எல்லாம் கொடுத்து அதை செய்யவில்லை என்பதற்காக, அதிலே கவனம் செலுத்தவில்லை என்பதற்காக ஆகாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லி பெற்றோர்கள் திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள். ஏழு வயது வரைக்கும் கொஞ்சி விளையாடுகின்ற பருவம் அல்லவா, எத்தனை சுமைகளை கொடுக்கிறார்கள். நவீனம் நவீனம் என சொல்லி, நாகரீகம் நாகரீகம் என சொல்லி பச்சிலம் பாலகனை வைத்து பாடுபடுத்துகிறார்கள். இதனால் அந்த பிள்ளையின் உளரீதியான தாக்கம் ஏற்படுகிறதை இன்றைய கால அறிஞர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏட்டுக்கு போட்டி என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு துறையில் அந்த பிள்ளைகளை நாம் அவதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த கருத்து இப்படியும் சொல்லுகிறது, ஏழு வயதை தாண்டுகின்ற பொழுது அதபை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்க வேண்டும்.
ஏதாவது ஒரு பிழை செய்துவிட்டால் அதற்காக வேண்டி கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டி வந்தால் தண்டிக்கவும் வேண்டும். முதல் ஏழு வயது கொஞ்சி விளையாடுவதற்குரிய வயது, இரண்டாவது ஏழு வயது, பதினாலு வயது வரைக்கும் பிழைகளை கண்டால் திருத்த வேண்டும், ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
அடுத்த வார்த்தையை கவனிங்கள், வஸாஹிபுஹு தபன், அடுத்த ஏழு வருடத்துக்கு தாயாகிய நீ, தகப்பனாகிய நீ உன்னுடைய பிள்ளையை சாஹிபாக, ஒரு தோழனாக உன்னோடு சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். டீ சாப்பிடுகிறதா, டீ பரிமாறுகிறதா, சாப்பாடு தின்னுகின்ற நேரமா, பிள்ளைகளோடு இருந்து கதைத்து பேசி அவர்களுடைய சுக துக்கங்களை அறிந்து தெரிந்து நடந்து கொள்ளக்கூடிய பெற்றோர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எங்கு போகிறார், யாருடன் சேருகிறார், நேரத்துக்கு மத்தியதுக்கு சென்றிருக்கிறாரா, தொலைபேசியா, தொலைக்காட்சியா, இவருடைய வெளி தொடர்புகளா, எப்படி இருக்கிறது, எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது, எந்த வகையில் அமைகிறது என்பதையெல்லாம் அவதானிக்கிறது சாஹிபுஹு தபன். அந்த 21 வயது வரைக்கும் இந்த கண்காணிப்பிலே நாங்கள் அந்த பிள்ளைகளை பராமரித்து விட்டால் அதற்கு பின்பு அவர் திருமணமாகின்ற வயது, அவள் திருமணமாகின்ற வயது, வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு கட்டத்தை அடைந்தவர்களாக இருக்கும் நிலையில் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிப்பார்கள். ஏனோ தானோ என்று சிறு வயது முதல் இருந்துவிட்டு ஏழு வயதில் கொடுக்க வேண்டிய இரக்கத்தை கொடுக்காமல் இருந்துவிட்டு ஏழுக்கு பின்னால் ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க போனால் அந்த பிள்ளையின் உள்ளத்தில் பெற்றோர்களை பற்றிய வெறுப்பும் கோப உணர்வும் தான் வளர்ந்திருக்கும். அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு உண்மை சொல்கின்ற பண்பை, பழக்கத்தை பழக்க வேண்டும். நம்மிடத்தில் மட்டுமல்ல, பிறரிடத்திலும் வெளியிலும் பாடசாலையிலும் கொடுக்கல் வாங்கல்களின் போதெல்லாம் அந்த உண்மை நிலை வர வேண்டும் என்றால் சிறுபராயத்திலிருந்தே உண்மைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லுகின்ற போதே வரலாற்றில் ஒரு கொடுங்கோலன் என்று சொல்லுவார்கள், கடும் போக்கு கொண்ட ஒரு ஹலீஃபா என்று சொல்லுவார்கள். ஆனால் எந்த இடத்தில் சரியாக நீதம் செலுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் சரியாக நீதம் செலுத்துவார். ஒரு நாள் குத்துபா ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது குத்துபா நீண்டு விட்டது, நீண்ட நேர குத்துபாவாகி விட்டது. சபையிலே இருந்த ஒருவர் எழுந்து ஜனாதிபதியை பார்த்து சொல்லுகிறார், அசருக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறது, குத்துபாவை நிறுத்துங்கள், சுருக்குங்கள் என்று சொன்னவுடனே ஜனாதிபதி சும்மா இருப்பாரா? மிம்பரில் இருந்தபடியே கட்டளையிட்டார் தன்னுடைய மந்திரிமார்களிடம், இவனை சிறையில் அடையுங்கள். உரியவர் சிறையடைக்கப்படுகிறார். ஜும்ஆ முடிந்து தொழுகையெல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அவருக்கு தரிந்து பேசக்கூடியவர்களாக சிலர் வந்து ஹலீஃபாவிடம், ஜனாதிபதியிடம் சொல்லுகிறார்கள், ஜனாதிபதி அவர்களே, உங்கள் முன்னிலையில் அப்படி பேசியவர் ஒரு பைத்தியக்காரர்,
பைத்தியம் இருப்பதனால் தான் அப்படி பேசினார்.
ஹலீஃபா என்ன சொன்னார் தெரியுமா? அவரை வர சொல்லுங்கள், உன்னை பைத்தியக்காரன் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பைத்தியத்தினால் தான் நீ அப்படி பேசினாயாம், நீ அதை ஒத்துக்கொண்டால் உன்னை நான் விடுதலை செய்வேன். பைத்தியக்காரனுக்கு தண்டனை கொடுப்பதில் அர்த்தமில்லை. அந்த மனிதன் சொல்லுகிறார், ஹலீஃபா அவர்களே, உங்கள் தண்டனைக்கு பயந்ததற்காக வேண்டி,
நீங்கள் தண்டிக்க வேண்டும், தண்டிக்கும் தண்டிப்பீர்கள் என்ற தண்டனைக்கு பயந்ததற்காக வேண்டி, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய உண்மையான புத்தியை நான் மறுக்க மாட்டேன்,
நான் பைத்தியத்தில் பேசவில்லை, நான் சுய சிந்தனையோடு தான் பேசினேன். பைத்தியக்காரன் என்று ஏற்றுக்கொண்டிருந்தால் உடனே விடுதலை. இதுதான் இன்று உலக நியதி. உலகம் சொல்லும், மடையன் பைத்தியக்காரன் என்று ஒத்துக்கொள்ள இருந்தது தானே என்று சொல்லும். ஆனால் அல்லாஹ் தந்த புத்தியை இவருடைய தண்டனைக்கு பயந்து நான் மறுக்க மாட்டேன் என்று உறுதியோடு உண்மை சொன்னதற்காக வேண்டி மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஹலீபா சொன்னார், நீ இந்த அளவுக்கு உண்மை சொல்கின்றாயா? என்னுடைய தண்டனை மக்கள் என்னை கொடுங்கோலன் என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் இருக்க என்னை பற்றி தெரிந்து கொண்டே நீ என்னுடைய தண்டனையை மதிக்கவில்லையே. அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை உறுதியாக வைத்துக் கொண்டிருக்கிறாயே, இதோ உன்னை நான் விடுதலை செய்கிறேன். உன்னுடைய நம்பிக்கை உறுதிப்பாட்டுக்காக உன்னை விடுதலை செய்கிறேன். உண்மை எங்கு கொண்டு போய் சேர்த்தது? முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்ம சங்கடத்திலே மாட்டிக்கொண்டார்கள். கல்வர்கள் கோஷ்டி, கயவர்கள் கூட்டம், மார்க்க பத்துவா இருக்கும், ஒரு பொய்யை சொல்லி தப்பிக்கொள்ளலாம். ஆனால் தன்னுடைய அன்பு தாய் எங்கு சென்றாலும் பொய் சொல்லாதே மகனே என்ற வார்த்தையை சொல்லி அனுப்ப தாயின் கட்டளைக்கும் அல்லாஹ்வின் கட்டளைக்கும் வழிபட்ட முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் உண்மை உரைத்தார்கள். என்ன பெரிய வெற்றி! பெரிய கல்வர் கோஷ்டியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு, நமக்கு பழைய வரலாறு. அன்புக்குரியவர்களே, உண்மை என்பது மனிதனுக்கு மன நிம்மதியை தரும். உண்மை என்பது மனிதனுக்கு ஆறுதலை கொடுக்கும். ஒருவர் ஒரு உண்மையை மறைப்பதற்காக வேண்டி ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யில் சமாளிப்பதற்காக வேண்டி இன்னும் ஒரு பொய் செய்ய சொல்ல வேண்டும் அல்லவா? அதை மறைப்பதற்காக இன்னும் ஒரு பொய் சொல்ல வேண்டும் அல்லவா? நம்முடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் ஒரு பொய்யை மறைப்பதற்கு 9 பொய் சொல்ல வேண்டும் அல்லவா? அந்த 9 ஒரே சைஸில் இருக்கின்ற பொய் அல்ல. முட்டை வடிவத்தில் சொன்ன அளவில் சொன்ன பொய்யை மறைப்பதற்கு ஒரே சுடைய வடிவத்தில் உள்ள பெரிய பொய் ஒன்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சொல்லிய பொய்யை மறைப்பதற்கு தேங்காவுடைய அளவுக்குள்ள ஒரு பெரிய பொய்யை சொல்ல வேண்டும். அதை மறைப்பதற்கு ஒரு பிளாக்காயுடைய அளவுக்குள்ள பொய்யை சொல்ல வேண்டும். ஒரு பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய் சொல்லுகின்ற போது சின்ன சின்ன பொய்கள் அல்ல, படிப்படியாக பெரிய பெரிய பொய்கள் தான் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பொய் மறையும் என்று இவருடைய நம்பிக்கை என்றால், காலப்போக்கில் இவன் ஒரு பெரிய பொய்யனாக மாறிவிடுவான். இவன் ஒரு பெரிய பொய்யனாக மாறிவிடுவான். எனவே பொய்யிலிருந்து அந்த பிள்ளையை காக்கின்றது நம்முடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு துஆ செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு கேட்கின்ற துஆ திரையின்றி அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒன்றாகும், நிச்சயமாக கபூலாகும். துஆவுடைய கபூலியத்து எப்படி வரும் தெரியுமா? நாம் ஒன்றை கேட்டால் சில நேரம் அல்லாஹ் அதையே தருவான். அவசரமாக கேட்டால் சில நேரம் அவசரமாக தருவான், சில நேரம் தாமதமாக தருவான். சில நேரம் நாம் கேட்டது அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் இருப்பதை விட சிறியதாக இருக்கும், பெரியதாக தருவான். நாம் கேட்டதை விட நல்லதை தருவான். நாம் கேட்டதே நம்முடைய முசீபத்திலிருந்து காக்கப்படுவதற்கு காரணமாக அமையலாம். கேட்டவைகள் ஒன்றுமே கபூலானது தென்படவில்லையா? கேட்ட அத்தனைக்கும் உரிய பிறவி பலனை மறுமையில் அல்லாஹ் வைத்திருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கேட்ட துஆக்களுக்குரிய அங்கீகாரங்கள் உலகத்திலும் நிறைவேறலாம், மறுமையிலும் நிறைவேறலாம். மறுமையில் நிறைவேறி இருக்கின்ற காட்சியை இவன் கண்டுவிட்டால் நினைப்பானாம், நான் கேட்ட துஆக்கள் எதுவுமே உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, துனியாவில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. ஏன்? நிரந்தரமான மறுமையில் அதனுடைய பலாபலனை நிரந்தரமாக பெற்றுக் கொள்ள முடியும் என்றபடியினால் அப்படி ஆசை வைப்பார். எனவே நாம் கேட்கின்ற துஆக்கள் ஒரு பொழுதும் பழுது போகின்றது அல்ல. ஒன்றுமில்லாவிட்டால் ஒரு ஆபத்திலிருந்து நாம் காக்கப்படுவதற்கு நாம் கேட்கின்ற துஆ காரணமாக அமையலாம். நாம் எம்முடைய பிள்ளையை ஹாபிஸாக்கித்தான் என்று துஆ கேட்போம். அல்லாஹ் ஹாபிலாக்கி, ஆலிமாக்கி, அதை விட இன்னும் இன்னும் உள்ள சிறப்புகளில் எல்லாம் இருக்கக்கூடியவராக ஆக்கி தருவான். அல்லாஹுக்கு எப்படி தர முடியும், எப்படி தர வேண்டும் என்பது தெரிந்தவனாக அவன் இருக்கிறான். நல்ல மனிதர்களை அல்லாஹ் இப்படி பாராட்டுகிறான்.
வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாதினா குர்ரத அயுனின்.
அந்த நன்மக்கள் இப்படி சொல்லுகிறார்கள், எங்கள் நாயனே, எங்கள் மனைவியிடத்திலிருந்தும் பிள்ளைகளிடத்திலிருந்தும் எங்களுக்கு கண்குறிச்சியை அருள்வாயாக என்று பிரார்த்தனை புரிகின்றார்கள். இது எங்களைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார். நாங்கள் அப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும், யா அல்லாஹ், என்னுடைய மனைவியிலிருந்தும் என்னுடைய பிள்ளைகளிலிருந்தும் எனக்கு நீ நல்ல கண் குளிர்ச்சியை, சந்தோஷத்தை தருவாயாக, குதூகலத்தை தருவாயாக என்று நாங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த பிரார்த்தனையை நாங்கள் புரிகிறோமா? புரிகிறோமா?
ஆம், புரிகிறோம் என்று சொல்வதற்கு நிறைய மக்கள் இருப்பார்கள். துஆ செய்கிறோம். அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்கள். வஜஅல்னா லில் முத்தகீனா இமாமா.
உலகத்திலே தக்குவா உள்ள நல்லடியார்களுக்கு என்னை ஒரு முன்மாதிரியானவனாக ஆக்கிவிடு. நான் முதலாவது என்னைத்தான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒவ்வொருவர்களும் உனக்குத்தான் சொன்னேன் என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மனைவிக்கு தக்குவா வருவதற்கு, என்னுடைய பிள்ளைக்கு தக்குவா வருவதற்கு முன்மாதிரியான ஒரு தகப்பனாக, கணவனாக நான் இருக்கிறேனா? யா அல்லாஹ், என்னை அப்படி வைப்பாயாக என்று பிரார்த்தனை புரிகிறோமா? வாயிலே நான் பீடியை வைத்துக் கொண்டு பீடி குடிக்காதே மகனே என்று சொன்னால் அது சரி வருமா? என்னுடைய வாழ்க்கையில் தொழுகை இல்லை, குர்ஆன் திலாவத்து இல்லை, பிள்ளையை பார்த்து அடித்தால் தொழு என்று சொன்னால் சரி வருமா? அன்புக்குரியவர்களே, மனைவியிலிருந்தும் பிள்ளைகள் இருந்தும் நமக்கு சந்தோஷம் தேவை, மனமான வாழ்க்கை தேவை, மங்களமான வாழ்க்கை தேவை. நம்முடைய குவாலிஃபிகேஷனையும் கொஞ்சம் பார்ப்போம். நான் எனக்காக எப்படி துஆ கேட்கிறேன்? யா அல்லாஹ், நான் ஒரு குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறேன், எனக்கு மனைவி இருக்கிறார்கள் அமானத்து, பிள்ளைகள் இருக்கிறார்கள் அமானத்து, இந்த அமானத்துகளுக்கு முன்மாதிரியான ஒருவனாக நான் இருக்கிறேனா?
நீதான் என்னை அப்படி ஆக்க வேண்டும் என்றும் நாங்கள் பிரார்த்தனை புரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர்கள் தமது பிள்ளைகளுக்கு பல சன்மானங்களை கொடுப்பார்கள், பொருள் கொடுப்பார்கள், பணம் கொடுப்பார்கள், நல்ல சாலிஹான அழகான மனைவி என்று தேடி கொடுப்பார்கள்,
தொழிலுக்குள் ஏற்பாடு செய்வார்கள், படிப்பை கொடுப்பார்கள், பட்டத்தை பெற்றுக் கொடுப்பார்கள்.
எதனைத்தான் பெற்றுக் கொடுத்தாலும் அழகான ஒழுக்க விழுமியங்களை, ஒழுக்க விடயங்களை அவர்களுக்கு கொடுப்பதுதான் ஆகவும் சிறந்த சன்மானமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நம்முடைய பிள்ளைகள் நாம் கபரில் இருக்கின்ற போது நமக்கு நன்மை சேர்க்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே,
நீங்கள் மௌத்தாகிவிட்டாலும் உங்களுடைய நன்மைகளுக்கு முடிவு இல்லாத மூன்று காரியங்களில் ஒன்று என்ன? உங்களுடைய நல்ல பிள்ளை, உங்களுடைய நல்ல பிள்ளை. உங்களுடைய உடம்பு அழிந்து விட்டது, உங்களுடைய தொழுகை முடிந்து விட்டது, உங்களுடைய தஹஜ்ஜுது முடிந்து விட்டது, உங்களுடைய குர்ஆன் திலாவத்து முடிந்து விட்டது, இவைகளுடைய நன்மைகள் எல்லாம் ஸ்டாப், முடிக்கப்பட்டு விட்டது, நிறுத்தப்பட்டு விட்டது.
அப்படி இருந்தும் உங்களுக்கு இன்னும் கபரிலே நன்மை வந்து சேருவதற்குரிய பிள்ளை என்ன பிள்ளை? நல்ல பிள்ளை, ஒழுக்கமுள்ள பிள்ளை. இதுதான் மறுமையை இலக்காக வைத்து வாழும் நம்மவர்களுடைய இலக்காக இருக்க வேண்டும், நம்முடைய நோக்காக இருக்க வேண்டும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லி காட்டினார்கள், உங்களுடைய பிள்ளைகளை நல்லவர்களுடன் தொடர்பு கொள்ள வையுங்கள். தக்வா உள்ள உலமாக்கள்,
துனியாவுடைய உலமாக்கள் அல்ல, தக்வாவில் இருக்கக்கூடிய நல்லடியார்கள், மறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய நல்லவர்கள், சீதேவிகள்
இனம் காணுங்கள். ஏன், ஒரு காலம் இருந்ததே இனம் காண வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் அப்படியே தான். இப்பொழுது பொய்யும் போலியும் ஒன்றரை கலந்து விட்டது,
பொய்யும் போலியும் உண்மையும் எல்லாம் ஒன்றரை கலந்து விட்டது. எனவே தேடிப்படியுங்கள், உங்கள் பிள்ளைக்கு தகுந்த ஆசிரியர் யார், உங்கள் பிள்ளைக்கு தொடர்புக்குரிய நல்ல ஆசிரியர் ஆலிம் யார், நல்ல வழிகாட்டி யார், என்பதை கண்டுபிடித்து அவர்களுடைய கனெக்ஷனை ஏற்படுத்துங்கள். ஆகாதவர்கள், கெட்டவர்கள், துனியாதாரிகள், உலகத்தில் மோகம் கொண்டவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடன் தொடர்பாக இருந்தால் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்கள். அந்த தொடர்பை இல்லாமல் செய்துவிடுங்கள். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடவுங்கள், பாவங்களிலிருந்து விலகி நடந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவுங்கள், பாவமான விடயங்களில் இருந்து அவர்களை விலக்குங்கள். இந்த காரியங்களை நீங்கள் செய்தால் இந்த காரியங்கள் தான் உங்களையும் அவர்களையும் நரக நெருப்பில் இருந்து காக்கும். நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன், மூமின்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்தை விட்டும் காத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பை விட்டும் காத்துக் கொள்ளுங்கள். இங்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டால், பாவத்திலிருந்து விலகி நடந்தால், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதையே சொன்னால், உங்கள் பிள்ளைகளை பாவத்திலிருந்து காத்தால், இவைகள் தான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நரகத்தை விட்டும் காக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். சொத்துக்களை பிரித்துக் கொடுக்கின்ற போது ஆண்களுக்கு இப்படி, பெண்களுக்கு இப்படி என்று சட்டம் இருந்தால் சட்டப்படி செல்லுங்கள். சட்டத்தை விட தாராள மனத்தோடு இஷ்டப்படி போகிறீர்களா? நீதி தவறாதீர்கள், நீதி தவறாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்திலு பைன அவுலாதிகும் ஃபின் நஹ்லி, பிள்ளைக்கு நீங்கள் செய்கின்ற சன்மானங்களிலே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். கமா துஹிப்பூன அய்யஅதிலு ஃபில் பிர்ரி, உங்கள் பிள்ளை பெருத்து வளர்ந்து அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், தாய்க்கு ஒரு மாதிரி, தகப்பனுக்கு ஒரு மாதிரி நம்முடைய பிள்ளை நடப்பதை நாங்கள் புரிந்து ஏற்றுக்கொள்வோமா, நாங்கள் விரும்புவோமா? விரும்பவே மாட்டோம். ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ உம்மாவை பாப்பாவை நல்லபடி பார்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. எனவே உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நன்மை செய்வதில் தாய்க்கு ஒரு மாதிரி, தகப்பனுக்கு ஒரு மாதிரி என்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களே, அதே போல உங்கள் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்களுக்கு கொடுக்கின்ற சன்மானங்கள், அவர்களுக்கு கொடுக்கின்ற வெகுமதிகள், அவர்களுடைய விஷயங்களிலே கவனம் செலுத்துகின்ற காரியங்களில் எல்லாம் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெற்றோர்களாகிய நம்மை பார்த்து அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறது. எனவே அல்லாஹ் நமக்கு தந்த பிள்ளைகள் ஒரு அமானிதம், அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் அமானிதம், அந்த அமானிதத்தை உரிய முறையில் காப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எம்மை பெற்றவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எமக்கு சன்மார்க்க அறிவை ஊட்டிய உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எமக்கும் எமது பிள்ளைகளுக்கும் அறிவூட்டுகின்ற ஆசிரியர்கள் ஆசிரியைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இல்மோடு அமலுள்ள முத்தகிங்களாக எங்களை கபூல் செய்வாயாக, மனைவி மக்களிலிருந்து உண்மையான கண் குளிர்ச்சி எமக்கு நீ நசீபாக்குவாயாக, உலகத்திலே நன்மக்கள் வாழ்வதற்கு முன்மாதிரியான தக்வா உள்ளவர்களுக்கு முன்மாதிரியான தலைவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடையவும் ஹலாலான ஹாஜாத்துகளை நிறைவேற்றுவாயாக, எம்முடையவும் எமது குடும்பங்களில் உள்ளவர்களுடையவும் நோய்களை குணப்படுத்துவாயாக, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை கொடுத்து கண்குளிர செய்வாயாக. யா அல்லாஹ், எதிர்கால சமுதாயத்தினர்களுடைய வாழ்வை நறுமணமுள்ள வாழ்வையாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய குடும்ப வாழ்க்கையையும் மங்களமான மனமான வாழ்க்கையாக ஆக்கி வைப்பாயாக. ஈமான் சாலிஹான அமல்களோடு இஹ்லாஸோடு இருந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முழுமையாக சொல்லிக் கொண்டு மௌத்தாக கூடிய அழகிய முடிவை யா அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும், எமது வீடுகளில் உள்ள தாய்மார்களுக்கும், சகோதரிகளுக்கும், நோயாளிகளுக்கும், அனைவர்களுக்கும் நீ நசீபாக்குவாயாக. வ ஆக்கிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.